1999 இறுதி பகுதியில் உலகே புது யுகத்தை எதிர்நோக்கி இருந்த நேரத்தில் செப்டம்பர் மாதம் தனது இணையதளவாசிகளிடம் பிபிசி வானொலி ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது. கடந்த 1000 ஆண்டுகளின் தலை சிறந்த சிந்தனையாளர் யார் என்பதே அங்கு கேட்கப்பட்ட கேள்வி. பல துறைகளில் புலமை மிக்க எட்வர்ட் டி போனோ, அமெரிக்க தத்துவ ஞானியும் உளவியல் வல்லுநருமான வில்லியம் ஜேம்ஸையும், ரோஜர் ஸ்கூடன் இத்தாலியைச் சேர்ந்த தத்துவவாதியும் கத்தோலிக்க பாதிரியாருமான தாமஸ் அக்யூனானஸையும் தலை சிறந்த சிந்தனையாளராக தேர்வு செய்து பரிந்துரைத்தனர். ஆனால் உலகம் முழுவதிலும் இருந்து கருத்து கணிப்பில் பதிலளித்த பிபிசியின் இணையதள வாசகர்கள் கருத்து வேறாக இருந்தது. கடந்த 1000 ஆண்டுகளின் தலை சிறந்த சிந்தனையாளராக அவர்கள் கார் மார்க்ஸை தேர்வு செய்தனர். ஐன்ஸ்டீன், நியூட்டன், டார்வின், காண்ட், நீட்சே என உலகின் அதிஉன்னத சிந்தனையாளர்கள் அனைவரின் பெயர்களும் மார்க்ஸின் பெயருக்கு பின்னால் தான் இருந்தன. யார் இந்த மார்க்ஸ்? ஜெர்மனியின் எங்கோ ஒரு நகரத்தில் பிறந்த இவரின் பெயர் இன்று உலகெங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஜெர்மானியன், யூதர் என ஏதேதோ அடையாளங்களுக்குள் அவரை அடக்க முயற்சிகள் நடைபெற்று வந்தாலும் உலக பாட்டாளி வர்க்கம் தனது ஆதர்சன நாயகனாக விடிவெள்ளியாக உச்சி முகர்ந்து அவரை கொண்டாடி வருகிறது. உலகெங்கும் ஏதோ ஒரு வகையில் மார்க்ஸின் பெயர் இன்றும் பேசுபொருளாகவே இருந்து வருகிறது. யார் இந்த மார்க்ஸ்? அப்படி என்ன செய்து விட்டார் இவர்? 1818 மே 5 தேதி ஜெர்மனியின் ரைன் மாகாணத்தில் உள்ள ட்ரியர் என்ற நகரில் உள்ள நடுத்தர வர்க்க குடும்பம் ஒன்றில் பிறந்தார் கார்ல் ஹென்ரிச் மார்க். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நிகழ்ந்தேறிய பிரெஞ்சு புரட்சியின் அதிர்வுகள் ரைன் மாகாணத்தில் மார்க்ஸ் பிறந்த காலத்திலும் சூடு தணியாமல் மெல்லதிர்வுகளை பரப்பியவாறுதான் இருந்தது. கார்ல் மார்க்ஸின் தந்தையும் வழக்கறிஞருமான ஹென்ரிச் மார்க்ஸும் ஓரளவு இந்த தாக்கத்திற்கு உட்பட்டவராய் முற்போக்காளராய் இருந்தார். மார்க்ஸின் தாயார் பெயர் ஹென்ரியட்டா பிரஸ்பர்க். யூதரான ஹென்ரிச் மார்க்ஸ் குடும்பத்துடன் கிறிஸ்துவ மதத்தின் புரொட்டஸ்டன்ட் பிரிவிற்கு மதம் மாறினார். 1830 பள்ளி படிப்பில் சேர்ந்த மார்க்ஸ் முற்போக்கு கருத்துக்களின் தாக்கத்திற்கு உள்ளானார். படிப்பில் ஆர்வத்துடன் இருந்த மார்க்ஸ் ஜெர்மன், லத்தீன், கிரேக்கம், பிரெஞ்சு உள்ளிட்ட மொழிகளை கற்றுத் தேர்ந்ததுடன் கணிதம், வரலாறு, இயற்பியல், மதவியல் உள்ளிட்ட துறைகளிலும் புலமை பெற்றிருந்தார். மக்களுக்காக வாழ வேண்டும் என்கிற விருப்பம் மார்க்ஸின் பள்ளி பருவம் முதலே வேரூன்றி இருந்தது. பள்ளி இறுதி வகுப்புக்கு எந்த வகை வேலையை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்த ஓர் இளைஞனின் பிரதிபலிப்புகள் என்ற ஆய்வுரையில் மார்க்ஸ் இவ்வாறு எழுதினார். மனித குலத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு வேலையை நாம் தேர்வு செய்து கொண்டால் அதன்பின் எந்த கஷ்டமும் நம்மை ஏதும் செய்ய முடியாது. ஏனெனில் அவையெல்லாம் அனைவரின் நலனுக்குமான தியாகங்கள். அதன் பிறகு குறுகிய எண்ணம் கொண்ட, வரம்புக்கு உட்பட்ட, சுயநலம் கொண்ட மகிழ்ச்சியை நாம் உணர மாட்டோம். நமது மகிழ்ச்சி லட்சக்கணக்கானோரின் மகிழ்ச்சியாக இருக்கும். நமது பணிகள் என்றென்றும் நினைவில் இருக்கும். நமது சாம்பல்கள் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும். அவரது வாழ்க்கையிலேயே அது நிகழ்ந்தது, இப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. லண்டனில் உள்ள மார்க்ஸின் கல்லறைக்கு செல்வோர் அனைவரும் மனித குலத்திற்கு அவர் செய்த மாபெரும் பங்களிப்பிற்காய் மரியாதை செலுத்தி வருகின்றனர். மார்க்ஸின் தந்தை ஹென்ரிச் மார்க்ஸின் சிறந்த நண்பர்களில் உருவான லுத்விக் வான் வெஸ்பாலன் இளம் வயதில் கார்ல் மார்க்ஸ் சமத்துவ கருத்துக்கள் மீது ஆர்வம் கொள்ள மிகவும் தூண்டுகோளாக இருந்தவர். பின்னாளில் இவரது மகளான ஜென்னியைத்தான் கார்ல் மார்க்ஸ் தாதலித்து மணந்து கொண்டார். பான் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படிப்பதற்காக 1835 சேர்க்கப்பட்ட மார்க்ஸ் ஓராண்டிற்கு பிறகு பெர்லின் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அப்போது இமானுவேல் காண்ட், ஃபயர்பாக், ஹெகல் போன்றோரின் தத்துவங்களை தெளிவாக கற்றுத் தேர்ந்தார். இதில் குறிப்பாக ஹெகலின் உலகில் நிரந்தரமானது, இறுதியானது, புனிதமானது என்று எதுவும் இல்லை, இயற்கை, சமூகம், மனித சிந்தனை என அனைத்தும் மாறுதல் அடைகின்றன, இது இடைவிடாத இயக்கப்போக்கு என்ற கருத்து கார்ல் மார்க்ஸை பெரிதும் சிந்திக்க வைத்தது. எனினும் ஹெகலின் தத்துவம் கருத்து முதல்வாதத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதை உணர்ந்த மார்க்ஸ் அதனை ஃபயர்பாக்கின் பொருள் முதல்வாதம் கொண்டு திருத்தி செழுமைப்படுத்தினார். ஹெகலின் இயக்கவியலுக்கு ஃபயர்பாக்கின் பொருள் முதல்வாத ரத்தம் கொண்டு உயிரூட்டி அதற்கு ஒரு பொருள் முதல்வாத அடிப்படையை வழங்கினார். இதுவே இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்ற தத்துவமானது. கல்லூரி பருவத்தின் போது ஓய்வின்றி சகல நூல்களையும் கற்றார். பெற்றோரே அச்சப்படும் வகையில் இரவு பகலாக படித்து தனது அறிவு பசிக்கு உணவளித்துக் கொண்டார். 1836 மகனுக்கு ஹென்ரிச் எழுதிய கடிதத்தில், நான் உன்னை கேட்டுக்கொள்வதெல்லாம் அளவுக்கு மீறி படிக்க வேண்டாம், பாதிக்கப்பட்டுள்ள உன் கண் பார்வையை அதிகம் சிரமப்படுத்த வேண்டாம் என்பதே உன் நன்மைக்காகவும் உன் குடும்பத்தின் நன்மைக்காகவும் மனித குலத்தின் மேன்மைக்காகவும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தார். திடீரென ஏற்பட்ட உடல்நல கோளாறால் படுத்த படுக்கையான ஹென்ரிச் மார்க்ஸ் 1839 காலமானார். இது மார்க்ஸை பெரிதும் பாதித்தது. அன்பு தந்தையின் சிறிய புகைப்படம் ஒன்றை தனது கோட்டுப்பையில் இறுதி வரை வைத்திருந்தார் மார்க்ஸ். இயற்கையின் தத்துவவியல் குறித்து டெமோக்ரட்டஸுக்கும் எப்பிக்யூரஸிற்கும் இடையேயுள்ள வேறுபாடுகள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து 1841 டாக்டர் பட்டம் பெற்றார். இதனை அடுத்து பான் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக சேரும் பொருட்டு பெர்லினுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் முடியாட்சியின் கடுமையான ஒடுக்குமுறையால் ஹெகலியவாதிகள் மற்றும் முற்போக்காளர்கள் பேச முடியாத சூழல் காணப்பட்டதால் விரிவுரையாளராகும் எண்ணத்தை கைவிட்டார். பிரஷ்ய முடியாட்சிக்கு எதிராக 1842 ஜனவரியில் தொடங்கப்பட்ட ரெய்னிஷ் ஜைடுங் பத்திரிகைக்கு தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வந்தார் மார்க்ஸ். அவரது எழுத்துக்கள் பெரும் வரவேற்பை பெற்றதை அடுத்து அப்பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பு அவரை தேடி வந்தது. அதன் பின்னர் அந்த பத்திரிகையின் உள்ளடக்கமே புரட்சிகரமானதாக மாறியது. ரைன் மாநில சட்டமன்றம் குறித்து மார்க்ஸ் எழுதிய கட்டுரையை அடுத்து அப்பத்திரிகை மீது கடுமையான தணிக்கை ஏவப்பட்டது. சர்ச்சுகளுக்கும் அரசுகளுக்கும் இடையேயான உறவு குறித்த மார்க்ஸின் இரண்டாவது கட்டுரைக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனாலும் மார்க்ஸ் சோர்ந்து போய்விடவில்லை. விரைவிலேயே அப்பத்திரிகையின் முதன்மை ஆசிரியர் பதவி மார்க்ஸுக்கு வழங்கப்பட்டது. உயரிய அந்த பதவியை ஏற்றபோது மார்க்ஸுக்கு வயது வெறும் 24 தான். பிரஷ்ய முடியாட்சியின் கொடுங்கோன்மையை, அதிகார வர்க்கத்தின் அட்டூழியங்களை, பிரபுக்களின் கொடூர போக்குகளை வன்மையாக கண்டித்தும் மிதவாத முதலாளிகளின் அடிபணியும் போக்கை அம்பலப்படுத்தியும் தீவிரமாக எழுதினார் மார்க்ஸ். அரசியல் மற்றும் சமூக உரிமைகள் இல்லாதிருந்த ஏழைகளின், உழைக்கும் மக்களின் உறுதியான ஆதரவாளராகவும் புரட்சிகர ஜனநாயகவாதியாகவும் அவர் திகழ்ந்தார். இதுதான் மார்க்ஸை வெறும் அரசியலை படிப்பது என்பதிலிருந்து பொருளாதார உறவுகள் குறித்தும் அதன் மூலம் சோசலிசம் குறித்தும் படிப்பதை நோக்கி செலுத்தியதாக கூறுகிறார் ஏங்கல்ஸ். இதனிடையே அந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டு கடுமையான இன்னலுக்கு உள்ளாகியிருந்த மார்க்ஸ் 1843 ஜூன் 19 தனது நீண்ட நாள் காதலி ஜென்னியை பதிவு திருமணம் செய்தார். மார்க்ஸும் ஜென்னியும் பால்ய காலம் முதல் நட்பு கொண்டிருந்தனர். இந்த நட்பு பின்னர் காதலாக பரிணமித்து இருவரையும் வாழ்க்கையில் ஒன்றிணைத்தது. மனிதகுல வரலாற்றின் உன்னத காதல் காவியங்களில் ஒன்றாக மார்க்ஸ் ஜென்னி வாழ்க்கை விளங்குகிறது. தன்னை விட 4 இளையராக இருந்த போதிலும் மார்க்ஸை காதலித்து கரம் பிடிக்க ஜென்னிக்கு எந்த தயக்கமும் இருக்கவில்லை. மார்க்ஸின் பரந்த அறிவு, கூர்மையான சிந்தனை திறன், நேர்மையான உள்ளம் ஜென்னியை காந்தம் போல் கவர்ந்தன. ஆனால் அவர்களின் திருமணம் அவ்வளவு எளிதில் நடந்துவிடவில்லை. பிரபு குடும்பத்தைச் சேர்ந்த ஜென்னி மார்க்ஸை மணப்பதை அவரது குடும்பத்தினர் விரும்பவில்லை. ஆனாலும் ஜென்னி மார்க்ஸை தீவிரமாக நேசித்ததால் பல்வேறு தியாகங்களை செய்ய வேண்டியிருந்தது. ஹென்ரிச் மார்க்ஸ் தனது மகன் பெர்லினில் படித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு எழுதிய கடிதம் ஒன்றிலேயே இதை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். நான் ஜென்னியுடன் பேசினேன். அவள் மனத்தை முற்றிலும் அமைதிப்படுத்தவே விரும்பினேன். ஆனால் என்னால் இயன்றது அனைத்தையுமே செய்தேன். தீவிரமாக தலையிட்டு இந்த கண்ணியமான உயிருக்கு ஆறுதல் அளித்து அவளை பாதுகாக்கும் சக்தி உடையவனாக நான் இருப்பேனே. ஆனால் எந்த ஒரு தியாகமும் எனக்கு மகத்தானது அல்ல. துரதிருஷ்டவசமாக ஒவ்வொரு அம்சத்திலும் நான் பலவீனமானவராக இருக்கிறேன். அவள் உனக்கு விலைமதிக்க முடியாத தியாகத்தை செய்து வருகிறாள். திருமணம் முடிந்து ஜென்னியின் வீட்டில் தங்கியிருந்த போது மார்க்ஸ் ஹெகலின் தத்துவம் மீதான காத்திரமான விமர்சனம் ஒன்றை எழுதினார். ஹெகலின் உரிமைகள் பற்றிய தத்துவியல் மீதான விமர்சனத்திற்கு சில பங்களிப்புகள் என்பது அந்த நூலின் பெயர். இதனை எழுதும் போது மார்க்ஸ் ஒரு முடிவுக்கு வந்தார். பொருளாதாரம் மற்றும் பொருளாதார உறவுகளே சமூக வளர்ச்சியின் அடித்தளமாக உள்ளன. எனவேதான் வர்க்க போராட்டங்களும் புரட்சிகளும் உருவாகின்றன என்ற முடிவுக்கு வந்தார் மார்க்ஸ். ஐரோப்பாவின் அரசியல் மற்றும் கலாச்சார மையமாக திகழ்ந்த பாரிஸுக்கு 1843 ஜென்னியுடன் வந்து சேர்ந்த மார்க்ஸ் லீக் ஆஃப் தி ஜஸ்ட் எனப்படும் நீதியாளர் கழகத்துடன் நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்தார். ரகசிய அமைப்பான இதில் ஏராளமான கற்பனாவாத சோசலிஸ்டுகள் உறுப்பினர்களாக இருந்தனர். அந்த காலகட்டத்தில் பிரான்சின் முதலாளித்துவம் வேகமாக வளர்ந்து வந்தது. இதன் தொடர் விளைவாக ஏராளமான பாட்டாளி வர்க்கமும் உருவாகி பாரிஸ் முழுவதும் தனது அதிர்வுகளை பரப்பி வந்தது. வர்க்க போராட்டங்கள் என்பது மனிதகுல வரலாற்றை இயக்கும் இயங்கு விசையாக இருப்பதை கண்டுணர்ந்த மார்க்ஸ் வர்க்கங்களின் தோற்றம், வளர்ச்சி உள்ளிட்டவைகளின் பின்னால் உள்ள விதிகளை ஆராய புகுந்தார். இப்போது மார்க்ஸ் தவிர்க்க இயலாத வகையில் ஆடம் ஸ்மித், டேவிட் ரிக்கார்டோ உள்ளிட்ட புகழ்பெற்ற முதலாளித்துவ பொருளாதார வல்லுநர்களின் நூல்களை முழுமையாக படித்தறிந்தார். 1844 ஜெர்மன் பிரெஞ்சு வருடாந்திர புத்தகம் என்ற இதழை நண்பருடன் சேர்ந்து வெளியிட்ட மார்க்ஸ் அதில் தொழிலாளர் வர்க்க புரட்சியின் அவசியத்தை உணர்த்தினார். முதலாளி வர்க்கத்திற்கு எதிராக தொழிலாளி வர்க்கம் ஆயுதம் ஏந்தியேனும் போராட வேண்டும் என்றும், தொழிலாளி வர்க்கம் அரசியல் அதிகாரத்தை கையில் எடுப்பதன் மூலமே வர்க்கமில்லாத சமத்துவ சமுதாயத்தை நோக்கி நடைபோட முடியும் என்பதையும் அவர் விளக்கினார். ஜெர்மன் பிரெஞ்சு வருடாந்திர புத்தகத்திற்கு லண்டனில் இருந்து ஒரு இளைஞர் அரசியல் பொருளாதாரம் பற்றிய விமர்சனத்தின் வரையறைகள் என்ற கட்டுரை எழுதியிருந்தார். அந்த இளைஞர்தான் மார்க்சின் கடைசி காலம் வரை அவரது உற்ற தோழனாக, சக பயணியாக, புரட்சியாளனாக, மார்க்சின் மறுபிம்பமாகவே வாழ்ந்த ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ். மார்க்ஸ் பிறந்த அதே ரைன் மாகாணத்தில் பிறந்தவர்தான் ஏங்கல்ஸ். மார்க்ஸை விட 2 வயது இளையவரான அவர் ஃபார்மன் நகர பஞ்சாலை முதலாளியின் மகன். குறைந்த ஊதியத்திற்கு தொழிலாளர்கள் படும் கஷ்டங்களை நேரில் கண்ட ஏங்கல்ஸ் கால ஓட்டத்தில் மார்க்ஸ் கண்டடைந்த முடிவிற்கே வேறு வழியில் வந்து சேர்ந்தார். ஜெர்மன் பிரெஞ்சு வருடாந்திர புத்தகத்திற்கு தொடர் கட்டுரைகள் எழுதி வந்த ஏங்கல்ஸின் எழுத்துக்களை கூர்ந்து நோக்கிய மார்க்ஸ் அவருடன் கடித போக்குவரத்தை மேற்கொண்டு தொடர்ந்து உரையாடி வந்தார். 1844 ஆகஸ்டில் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நிகழ்ந்தது. ஜெர்மனியில் உள்ள தனது குடும்பத்தினரை சந்திக்க சென்ற ஏங்கல்ஸ் வழியில் பாரிஸில் மார்க்ஸை சந்தித்து பேசினார். இதற்கு முன்பாக ஒரு முறை மார்க்ஸை சந்தித்திருந்த போதிலும் இம்முறை இருவரும் ஒரே கருத்திற்கு வந்து சேர்ந்திருந்தனர். இந்த கருத்தியல் ஒருங்கிணைப்பு மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் வாழ்நாள் தோழர்கள் ஆக்கியது. தொழிலாளர் போராட்டத்தை ஆதரித்து மார்க்ஸ் தீவிரமாக எழுதி வந்தார். தொடர்ந்து ஒடுக்கப்படுவோர் நலன் சார்ந்து அவர் இயங்குவதை விரும்பாத பிரஷ்ய அரசு பிரெஞ்சு அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததால் பாரிஸிலிருந்து 24 மணி நேரத்தில் வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டது. அப்போது முற்போக்காளர்களுக்கு புகலிடமாக இருந்த பெல்ஜியத்தின் பிரசல்ஸ்க்கு சென்றார் மார்க்ஸ். நிதி ஆதாரம் ஏதுமில்லாத நிலையில் வீட்டில் இருந்த பாத்திரங்கள், மேஜை நாற்காலிகளை விற்று தனது மூத்த மகளுடன் பிரசல்ஸை வந்தடைந்தார் ஜென்னி. பிரசல்ஸில் இருந்தவாறு பிரஷ்ய தொழிலாளர்கள் கஷ்டங்கள் குறித்து மார்க்ஸ் எழுதியதை பொறுத்து கொள்ள முடியாத பிரஷ்ய அரசு இந்த முறை பெல்ஜியம் அரசை அணுகியது. மார்க்ஸ் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார். பிரஷ்ய நாட்டின் குடிமகனாக உள்ளவரை தனக்கு இந்த பிரச்சனை தொடரும் என்று உணர்ந்த மார்க்ஸ் பிரஷ்ய குடியுரிமையை துறந்தார். இது மார்க்ஸ் தனிப்பட்ட நாட்டிற்கு உரியவர் அல்ல, உலகம் முழுவதற்கும் சொந்தமானவர் என்ற பிரகடனமாக அமைந்தது. தனது வாழ்நாள் முழுவதும் சர்வதேசவாதியாக இருந்த மார்க்ஸ் இனம், மொழி, தேசம் என்று எதற்குள்ளும் சிக்காதவராக உயர்ந்து நின்றார். 1845 ஏப்ரலில் பிரசல்ஸ் வந்து சேர்ந்தார் ஏங்கல்ஸ். இங்கு இருவரின் ஆராய்ச்சி புரட்சி பணிகள் வேகமெடுத்தன. இருவரும் சேர்ந்து ஜெர்மன் தத்துவம் என்ற நூலை எழுதி முடித்தனர். ஃபயர்பாக் உள்ளிட்டோரின் தத்துவத்தின் போதாமையை விவரித்திருந்த இருவரும் இதில்தான் தங்களது இயங்கியல் பொருள் முதல்வாதம் எனும் கோட்பாட்டை செழுமைப்படுத்தினர். உணர்வு வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை, மாறாக வாழ்க்கை நிலைதான் உணர்வை தீர்மானிக்கிறது என்பதில் இருவரும் தீர்க்கமாக இருந்தனர். இதில் கொடுமை என்னவெனில், இந்நூல் இருவருமே மறைந்த பின்பு 1932 தான் வெளியானது. முதலாளித்துவ பிற்போக்குவாத கருத்தியலாளர்களுக்கு தங்கள் எழுத்துக்கள் மூலம் பதிலளித்து வந்த மார்க்ஸ் ஏங்கல்ஸ் கற்பனாவாத சோசலிஸ்டுகள் மற்றும் குட்டி முதலாளித்துவவாதிகளின் கருத்துக்களுக்கு எதிராகவும் உறுதியாக போராட வேண்டியிருந்தது. இந்த நிலையில்தான் வறுமையின் தத்துவம் என்ற நூலை எழுதிய புரூத்தோன் கருத்துக்களை நிர்மூலமாக்கும் வகையில் தத்துவத்தின் வறுமை என்ற நூலை மார்க்ஸ் எழுதினார். இந்நூலில் பணம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு சமூக உறவு என்பதை அவர் எடுத்து காட்டினார். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது, தொழிற்சங்கங்களில் சேரக்கூடாது என்ற புரூத்தோனின் கருத்துக்களை அடித்து தவிடுபொடியாக்கி பாட்டாளிகள் அமைப்பாக வேண்டியதன் அவசியத்தையும் வர்க்க போராட்டத்தில் பாட்டாளிகளின் பங்கையும் நிலைநாட்டினார். 1847 ரகசியமாக இயங்கி வந்த நீதியாளர் கழகம் மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் தங்கள் அமைப்பில் இணையும்படி விடுத்த கோரிக்கையை இருவரும் ஏற்றனர். அதே ஆண்டு லண்டனில் நடந்த நீதியாளர் கழக மாநாட்டில் மார்க்ஸ் பங்கேற்கவில்லை. காரணம் ஒன்றும் பெரிதாக இல்லை, அவரிடம் அப்போது அதற்கான பணம் இல்லை. ஏங்கல்ஸ் பங்கேற்றார். இம்மாநாட்டில் நீதியாளர் கழகத்தின் பெயர் கம்யூனிஸ்ட் லீக் என்று மாற்றப்பட்டது. அனைத்து மனிதர்களும் சகோதரர்கள் என்ற கோஷம் கைவிடப்பட்டு உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற புகழ்பெற்ற முழக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த அமைப்பின் லட்சியம் முதலாளித்துவ வர்க்கத்தை தூக்கி எறிவது, பாட்டாளி வர்க்கத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவது. கம்யூனிஸ்ட் லீகின் திட்டத்தை கொள்கை அறிக்கையாக உருவாக்கும் பணி மார்க்ஸ் ஏங்கல்ஸிடம் வழங்கப்பட்டது. குறித்த நேரத்தில் வழங்காவிட்டாலும் 1848 பிப்ரவரியில் புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளிவந்தது. இந்நூலில்தான் பாட்டாளி வர்க்கத்தின் இடிமுழக்கமான உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை, வெல்வதற்கோ ஓர் பொன்னுலகம் உள்ளது என்ற சொற்றொடர் இடம்பெற்றது. இந்நூல் கம்யூனிஸ்டுகளின் அரிய நூலாக இன்று வரை கொண்டாடப்படுகிறது. இதனிடையே பெல்ஜியத்தில் மன்னராட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகள் எழுந்தன. தனது குடும்ப சொத்திலிருந்து கிடைத்த பங்கிலிருந்து கிளர்ச்சியாளர்கள் ஆயுதங்கள் வாங்க மார்க்ஸ் உதவினார். கம்யூனிஸ்ட் லீகின் தலைவர்களை கைது செய்த பெல்ஜியம் அரசு 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறுமாறு மார்க்ஸை அறிவுறுத்தியது. மார்க்ஸை அதிரடியாக கைது செய்த பிரசல்ஸ் போலீசார் அவரை சிறையில் அடைத்ததுடன் ஜென்னியையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடும் கண்டனங்களுக்கு பின் இருவரும் விடுவிக்கப்பட்டனர். வீட்டு உபயோகப் பொருட்களை கூட எடுக்காமல் இருவரும் வெளியேறி பாரிஸ் நகருக்கு வந்து சேர்ந்தனர். இந்நிலையில் ஜெர்மனியில் புரட்சிக்கான சூழல் உருவாகியிருந்தது. இதனை வழிநடத்தவும் கம்யூனிஸ்ட் லீகில் உள்ளோரின் அரசியல் நிலையை மேம்படுத்தவும் நியூ ரெய்னிஸ் ஜெய்டுங் பத்திரிகையை மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இருவரும் தொடங்கினர். பத்திரிகையின் பங்குதாரர்களாக இருந்த குட்டி முதலாளித்துவவாதிகள் மார்க்சின் புரட்சிகர கருத்துக்கு இடைஞ்சலை ஏற்படுத்திய நிலையில் மார்க்ஸ் தனது குடும்ப சொத்திலிருந்து கிடைத்த மிச்சத் தொகையையும் பத்திரிகைக்காக செலவிட்டார். இதனிடையே பாரிஸ் நகரில் ஒரு கொந்தளிப்பான சூழல் உருவானது. மன்னர் சார்லஸ் லூயி நெப்போலியன் போனபார்ட்டுக்கு எதிராக கழகம் வெடிக்கும் சூழல் நிலவியதால் பாரிஸில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு 24 மணி நேரத்தில் மார்க்ஸ் வெளியேற அறிவுறுத்தப்பட்டார். வேறு வழியின்றி மார்க்சும் ஜென்னியும் வெளியேறினர். பெல்ஜியம், பிரஷ்யா என்று எங்கும் செல்ல முடியாத நிலையில் ஏங்கல்ஸுக்கு கடிதம் மூலம் தகவல் சொல்லிவிட்டு லண்டனுக்கு சென்றனர். 3 மகள்களுடன் லண்டனில் வாடகை வீடொன்றை பிடித்து குடியேறினார் மார்க்ஸ். மார்க்சை லண்டனில் இருந்து வெளியேற்றும் வேளையில் தீவிரமாக நடைபெற்று வந்த சூழலில் கடும் பொருளாதார நெருக்கடியால் குடும்பத்தையே நடத்த முடியாத மோசமான நிலையில் இருந்தார் மார்க்ஸ். இந்நிலையில் நாடற்ற அகதியான மார்க்ஸ் எழுத்து தொழிலை மட்டுமே நம்பி தனது குடும்பத்துடன் வாழ்ந்துவிட முடியாது என்பதை உணர்ந்த ஏங்கல்ஸ் ஒரு முடிவுக்கு வந்தார். மார்க்சின் அரசியல் பணிகள் தொடர வேண்டுமெனில் தான் வேலைக்கு செல்ல வேண்டும். மார்க்ஸ் குடும்பத்திற்கு பொருளாதார உதவிகள் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். அருமை தோழனின் தியாகத்தை மார்க்சும் ஏற்றுக்கொண்டார். தங்களது குடும்பத்திற்கு உதவுவதற்காக மான்செஸ்டருக்கு வேலைக்கு செல்ல ஏங்கல்ஸ் தயாரானது குறித்து மார்க்சின் கடைசி மகள் எலியானா இப்படி பதிவு செய்கிறார். அன்று காலையில் அவர் கட்சி அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றபோது அவரது முகத்தில் இருந்த பிரகாசத்தை ஒருபோதும் மறக்க முடியாது. அன்று அதை புரிந்து கொள்ள முடியாத சின்ன பெண்ணாக இருந்தேன் என்று நினைத்து பார்க்கும் போது என் கண்கள் தழும்புகின்றன. புரட்சிக்கு பங்களிப்பதையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு தந்தையின் பஞ்சாலை வேலையை உதறிவிட்டு வந்த ஏங்கல்ஸ் கார்ல் மார்க்ஸ் குடும்பத்திற்காக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வேலைக்கு சென்றார். தனது ஊதியத்தை சிக்கனமாக செலவிட்டதுடன் மீத தொகையை மிச்சப்படுத்தி மார்க்சின் குடும்பத்திற்கு அனுப்பி உதவினார். இந்த ஒப்பற்ற தியாகம் இன்றும் எந்த ஒரு கம்யூனிஸ்டாலும் நினைவு கூறப்படுகிறது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இருவரது நட்பும் பெரும்பான்மையாக கடித போக்குவரத்து மூலமே நடைபெற்றது. 1851 நியூயார்க்கில் இருந்து வெளியாகும் நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் பத்திரிகையின் லண்டன் நிருபராக மார்க்ஸ் வேலைக்கு சேர்ந்தார். ஆங்கிலம் தெரியாத மார்க்ஸ் ஜெர்மன் மொழியில் கட்டுரைகள் எழுதி மான்செஸ்டரில் இருந்து ஏங்கல்ஸுக்கு அனுப்பி வைப்பார். ஏங்கல்ஸ் அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நியூயார்க் டெய்லி ட்ரிபியூனுக்கு அனுப்பி வைப்பார். இதன் மூலம் மார்க்சின் பொருளாதார சிக்கல் சற்று தீர்ந்ததில் ஏங்கல்ஸ் மகிழ்ச்சி அடைந்தார். ஏங்கல்ஸே சில கட்டுரைகளை எழுதி அதை மார்க்சின் பெயரில் நியூயார்க்கு அனுப்பி வைத்த நிகழ்வுகளும் அவ்வப்போது அரங்கேறின. அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடி மார்க்சையும் விட்டு வைக்கவில்லை. இந்நிலையில் அவரது மகன் ஹென்ரிச் நிமோனியா காய்ச்சலுக்கு பலியானான். வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் அடகு கடைக்கு சென்றன. புதிய கடன்களை பெற நடையாக நடந்தார். மார்க்ஸ் நினைத்திருந்தார் தனது அறிவுக்கும் தகுதிக்கும் நல்ல பொருளாதார நலன் பெறும் வேலைக்கு சென்றிருக்க முடியும். எத்தனை துயரங்கள் நேரிட்டாலும் என்னுடைய லட்சியத்தை நான் பின்பற்றியே ஆவேன். முதலாளித்துவ சமூகம் என்னை ஒரு பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மாற்ற அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிய மார்க்ஸ் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். ஏங்கல்ஸுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் மார்க்ஸ் இவ்வாறு குறிப்பிடுகிறார். மனைவி மகள்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன. மருந்து வாங்கக்கூட காசு இல்லை. கடந்த 8 முதல் 10 நாட்களாக ரொட்டி உருளைக்கிழங்கை தின்று கொண்டிருக்கிறோம். வீட்டு வாடகை, பால்காரர், காய்கறிக்காரர் என எல்லா திசைகளிலும் கடன். இந்த பேய்த்தனமான சிக்கலிலிருந்து எப்படி விடுபடப் போகிறேன்? குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாத வறுமையில் ஜென்னியின் மார்பில் ரத்தம்தான் கசிந்தது. பிரபு குடும்பத்தில் பிறந்த அப்பெண்ணை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு வறுமை வாட்டியது. மருத்துவ செலவிற்காக பலரிடம் முயற்சித்தும் உதவி கிடைக்காத சூழலில் உடல் நலிவுற்றிருந்த மகள் பிரான்சிஸ்காவும் உயிரிழந்தார். பிரெஞ்சு அகதி ஒருவர் அளித்த 2 பவுண்டுகள் அவருக்கு சவப்பெட்டி வாங்க பயன்பட்டது. லண்டன் வாழ்க்கை மேலும் ஒரு இடியை மார்க்ஸ் தலையில் இறக்கியது. அவரது 4 வயது மகன் எட்கார் எழும்புருக்கி நோக்கி பலியானான். மார்க்சின் குடும்பமே இடிந்து போனது. இந்த பயங்கரமான துயரத்தின் இடையிலும் உங்களது நட்புறவு பற்றிய சிந்தனைகளும் இந்த பூமியில் நாம் இருவரும் புரிய வேண்டிய அறிவு பணி இன்னமும் இருக்கிறது என்ற திட நம்பிக்கையுமே என்னை நிலைநிறுத்தியுள்ளன என்று ஏங்கல்ஸுக்கு கடிதம் எழுதினார் மார்க்ஸ். லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் மியூசிய நூலகத்தை முழுமையாக பயன்படுத்திய மார்க்ஸ் 1857 மற்றும் 1858 அரசியல் பொருளாதாரம் குறித்த கருத்துக்களை எழுதி முடித்தார். முதலாளித்துவ பொருளாதாரத்தின் அடிப்படையான பண்டம் குறித்து ஆராய்ச்சி நடத்திய அவர் சிறப்புமிக்க உபரிமதிப்பு கோட்பாட்டை உருவாக்கினார். இதன் மூலம் தொழிலாளர்களின் உழைப்பு சக்தி எப்படி முதலாளிகளால் சுரண்டப்படுகிறது என்பதை தெளிவாக விளக்கினார். 1859 மார்க்ஸ் எழுதிய அரசியல் பொருளாதாரத்தின் மீதான ஒரு விமர்சனம் நூல் வெளியானது. 1861 பிரஷ்ய அரசாங்கம் பொது மன்னிப்பு அளித்ததை தொடர்ந்து மீண்டும் பிரஷ்ய குடிமனாக மாறும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அது நடந்தேறவில்லை. 1864 உலக தொழிலாளர்களின் அமைப்பான முதலாம் அகிலம் லண்டனில் தொடங்கப்பட்டது. அதில் பங்கெடுத்த மார்க்ஸ் தீவிரமான உலக பாட்டாளி வர்க்க புரட்சிக்காக உழைத்தார். இன்றும் அதிகமாக விற்பனையாகும் முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்களும் கூர்ந்து படிக்கக்கூடிய மூலதனம் நூலை 16 ஆண்டுகால இரவு பகல் பாராத உழைப்பின் பயனாய் 1867 கொண்டு வந்தார். உலகம் முழுவதற்குமான பாட்டாளிகளுக்கான முதலாம் அகிலத்தின் பணிகளில் சிக்கியிருந்த போதிலும் முதலாளித்துவ பொருளாதாரத்தை விமர்சிக்கும் ஆய்வுப் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1871 பிரஷ்யா பிரான்ஸ் இடையிலான மோதல் சூழலில் பாரிஸ் நகரில் பொது தேர்தல் மூலம் பாட்டாளிகள் அதிகாரத்தை கையில் எடுத்தனர். வரலாற்றின் முதல் பாட்டாளி வர்க்க அரசு அமைந்தது. பாட்டாளிகள் அதிகாரத்தை எடுப்பதற்கு அவசரப்படக்கூடாது என ஆரம்பத்தில் எழுதிய மார்க்ஸ் பின்னர் அதனை உற்சாகமாக வரவேற்றதுடன் ஆலோசனைகளும் கூறினார். ஆனால் 72 நாட்கள் மட்டுமே நீடித்த பாரிஸ் கம்யூன் இராணுவத்தால் அழித்தொழிக்கப்பட்டது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இச்சம்பவத்தின் வாயிலாக கிடைத்த படிப்பினைகளை தொகுத்து எழுதினார் மார்க்ஸ். ஏற்கனவே உள்ள முதலாளித்துவ அமைப்பை கைப்பற்றி அதை பாட்டாளிகளின் நலனுக்காக பயன்படுத்த முடியாது. இந்த அமைப்பிற்கு மாற்றாய் எதிர்ப்புரட்சியிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வண்ணம் இராணுவம் உள்ளிட்டவற்றை கொண்ட தனக்கான அமைப்பை பாட்டாளி வர்க்கம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்ஸ் நிறுவினார். மார்க்சியம் என்று கூறப்படும் மார்க்சின் சிந்தனையானது இறுதியான அறுதியான ஒன்றல்ல. அது தொடர்ந்து புதிய சூழல்களை சார்ந்து வளரக்கூடியதாய் இருந்தது. மார்க்ஸ் தனது சமகாலத்தில் இதை தொடர்ந்து வளர்த்தெடுத்தார். பாட்டாளி வர்க்கம் அதிகாரத்தை கையில் எடுத்து ஒரு சோசலிச சமூகத்தை கட்டமைக்கும் என்றும் அதிலிருந்து கம்யூனிசம் எனும் சமத்துவ சமூகம் நோக்கி உலகம் நகரும் என்பதையும் விஞ்ஞான ரீதியில் மார்க்ஸ் நிறுவினார். பின்னாளில் ஏற்பட்ட ரஷ்ய சீன புரட்சிகளுக்கெல்லாம் இதுவே அடிப்படை. 1871 முதலாம் அகிலத்தில் பக்கூனின் போன்ற அராஜகவாதிகளுக்கு எதிராக மார்க்ஸ் தீவிரமாக களமாடினார். 1876 வேறு வழியின்றி முதல் அகிலம் கலைக்கப்பட்டது. இதனிடையே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த ஜென்னி 1881 காலமானார். பாட்டாளி வர்க்க நலனுக்காய் எத்தகைய துன்பத்தையும் அனுபவித்த அன்பு மனைவியின் மரணம் மார்க்ஸை பெரிதும் உலுக்கியது. அவர் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தார். மார்க்ஸுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ஜென்னியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வேண்டாம் என்று மார்க்ஸை தடுத்தனர். ஜென்னியின் இறுதிச் சடங்குகளை ஏங்கல்ஸே செய்து முடித்தார். 1882 அன்புமகள் ஜென்னியும் இறந்து போக மார்க்ஸ் நொடிந்து போனார். உடல்நலம் சீரழிந்த நிலையில் 1882 மார்ச் 14 கடைசி வரை மனித குலத்தின் விடியலுக்காய் உழைக்கும் வர்க்க நலனுக்காய் போராடிய மார்க்ஸ் தனது சுவாசிப்பை நிறுத்திக் கொண்டார். அவர் விட்டுச் சென்ற மீத பணிகளை அவரது ஆருயிர் தோழர் ஏங்கல்ஸ் ஏற்றுக்கொண்டார். 1883 மார்ச் 17 மார்க்ஸின் இறுதி ஊர்வலத்தின் போது ஏங்கல்ஸ் பேசிய உரையின் கடைசி சொற்கள் இவை. அவரது பெயர் காலங்கள் தோறும் நிலைத்து நிற்கும். ஆம், மார்க்ஸ் காலங்கள் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இக்குறளின் பொருள்படி உலக மக்களின் நலனுக்கான விதையை சிறு வயது முதலே சுமந்து பல்வேறு இன்னல்களுக்கு இடையே தியாக வாழ்வு வாழ்ந்து இன்றும் மனித குலத்திற்கு ஒளியேற்றிக் கொண்டிருக்கும் கார்ல் மார்க்ஸை அவர் தீவிரமான கடவுள் மறுப்பாளராகவே இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளின் கடவுள் என்று நாம் சொல்வதில் பிழையொன்றும் இல்லை.